நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நம்ம நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும், தொழில் முனைவோர், மாணவர்கள், இல்லத்தலைவிகள், மருத்துவர்கள், நிறைய நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கிச்சன் கார்டன், அதாவது வீட்டு தோட்டம் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் திரு கனகராஜ் அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
சொல்லுங்கள் சார், எப்படி கிச்சன் கார்டனில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, பேசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
நான் ஒரு எம்பிஏ கிராஜுவேட், என்னோடய பிஸ்னஸ் ஃபோட்டோகிராஃபிங்க. ஃபோட்டோகிராஃபியில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணுறவங்க, ஒன் ஆஃப் தி லீடிங் கம்பெனியும் தமிழ்நாடுங்க. ஸோ எனக்கு பேசிக்காக அந்த ஃப்ளார்ஸ் பூச்செடிகள்லாம் வளர்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேங்க. ஸோ அப்போ என்னென்னாங்க, திடீர்னு ஒரு அதில் தப்பி முளைச்ச ஒரு மிளகா செடியில் நிறையா காய் வந்துச்சுங்க. அதை பார்த்து ரொம்ப ஆசைங்க. சரியா, நாம்ளே காய்கறிகள்லாம் அதில் வைக்கக்கூடாது அப்படின்னு நாலு விதை போட்டோம், அப்படி முளைச்சதுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லா காய்கறிகளையும் பயிர் பண்ண ஆரம்பித்தோங்க. முடிஞ்ச வரைக்கும் மருந்து இல்லாமையே அப்படி என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். ஓரளவுக்கு காய் வருதுங்க, மருந்து இல்லாமல் எல்லா காய்களும் வருதுங்க. ஸோ அதை வந்து வெளியே கொண்டு போகலாம், அது ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்ட்டுங்க பயோப்ளூம்ஸ் என்டர்பிரனர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் என்னென்னாங்க, நம்ம எல்லா வகையான காய்கறிகளுமே மருந்தடிக்காமல் எப்படி வளர்த்தலாம், ஸோ அதை எப்படி எல்லாம் வந்து ஈஸியாக ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோங்க. பேசிக்காக இதுதான் நம்மளோட பிஸ்னஸ்ங்க.
நீங்கள் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த முறையை எங்கே கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
ஆர்கானிக் ஃபார்மிங்கிறதுங்க முடிஞ்ச வரைக்கும் பாதி வந்து அனுபவங்க, மீதி வந்து அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுங்க. நம்ம ஊர் வந்து நாமக்கல் பக்கத்தில் வையப்பமலை அப்படின்ட்டுங்க, அங்கே அதிகம் வந்து மருந்துகள் அதிகம் அடிக்கிறது இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டு தேவைக்காவது எங்கள் அப்பா வந்து மருந்தடிக்காத காய்கறிகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மருந்தடிக்காத காய்கறிகள் வீட்டுக்காக எடுப்பாருங்க. ஸோ அதை பார்த்தே ஒரு பழக்கங்க, அதை பார்த்து பண்ணதுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அனுபவம் தாங்க. ஸோ பூச்சி வந்தால் நம்ம இயற்கையாக அதை என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்க ஒரு இஞ்சியை தட்டி மருந்தடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவத்தில் சிலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தாங்க. நாமக்கல்ல அப்பா தான் விவசாயம் பார்க்குறாருங்க, நமக்கு விவசாயம் அந்தளவுக்கு அதிகம் பரிச்சயம் கிடையாதுங்க. அங்கே வந்து மக்காச்சோளம், நிலக்கடலை போடுறத வளர்க்குங்க. வெங்காயம், தக்காளி, மிளகாயும் போடுவாங்க, சீசனலில் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க என் வீட்டில் இருக்க கார்டன்லேயேங்க தக்காளி, வெண்டைக்காங்க, பிரிஞ்சாலுங்க, கத்திரிக்காய்ங்க, மிளகாங்க, பீன்ஸ், கொத்தவரங்கங்க, ஸோ இந்த மாதிரி முள்ளங்கி போட்டிருக்குங்க. எல்லா வகையான கீரைகளுமே இருக்குங்க. கீரைகளில் ஒரு 10-12 வகையான கீரைகள் இருக்குங்க. கோவக்காய் இருக்குங்க, பொடலங்காய், பாவக்காய் இருக்குங்க, முருங்கை செடி கூட இருக்குங்க, செடி முருங்கன்ட்டு இருக்குங்க. இதுக்கான விதைகள் எல்லாமே முடிஞ்ச வரைக்குங்க அந்த தக்காளி, மிளகாய் அதெல்லாமேங்க ஒரு 2-3 காய் விட்டுட்டு அந்த விதைகளே எடுத்து போட்டுறதுங்க. வெண்டைக்காய் அந்த மாதிரி எல்லாமேங்க. சில இந்த செடி முருங்க, செடி அவரை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே அக்ரி யூனிவர்சிட்டியில் தான் வாங்கிக்கிறோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த விதைகள் எது யூஸ் பண்ண முடியுமோ திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறேங்க. முடியாத பட்சத்தில் அக்ரி யூனிவர்சிட்டியில் வாங்கிக்கிறோங்க. இது ஃபுல்லாக ஆர்கானிக்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கே ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லா காய்கறிகளும் நமக்கே வந்துடுதுங்க. அதிகமாக இருக்கிறது வந்து சொந்தக்காரங்க யாராவது வரப்போ, மாமா, அத்தை, இல்லை பெரியப்பா அந்த மாதிரி யாராவது வரப்போ அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இடம் இல்லைங்க. இப்போ இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுங்கிறனால அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி மேலே ஒரு சின்ன இடத்துல தான் போட முடியுதுங்க. இன்னும் இடம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வெளியே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் கேட்கறது உண்டுங்க, ஆர்கானிக்னால் எங்களுக்கும் கொடுங்கன்னு அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீட்டில் கேட்குறாங்க. பட் இல்லைங்க, இது கொஞ்சம் தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில், வேணால் எல்லோரும் முடிவு பண்ணால் எல்லோரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்கிறது உண்டுங்க. எனக்கு முன்னாடி இருந்த வீடு வந்து பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருந்து நான் விவசாயம் அதில் ஏதாவது பூச்செடி, காய்கறி செடிகள்லாம் வளர்த்து பழக்கங்க. திடீர்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனப்போ எனக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருந்ததுங்க. ஒரு சின்ன இடங்க, அதில் அவங்க லான் போட்டிருந்தாங்க, வேறு எந்த செடியும் வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசி ஓகேன்னு வாங்கி என் கரெக்டாக என் வீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த சின்ன இடத்துலங்க மாடியிலேயே தோட்டம் அமைச்சா என்ன அப்படின்ட்டுங்க. ஸோ அதுக்காக வந்து பேக்ஸ் வாங்கினங்க. ஸோ இந்த க்ரோ பேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த பேக்ஸ் வாங்கினங்க. ஸோ மண், அந்த காயர் பித்துன்னு சொல்கிறோம் தேங்காய் நார், அந்த தூளுங்க, அது மண்புழு உரம், இந்த மாதிரி 4-5 விஷயத்தை போட்டு கலந்துங்க. ஸோ செடி வச்சு விட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்துச்சுங்க. காய்கறி வர நேரத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கும்னு ஒரு ஃபீலிங்க, நிறைய பூ வல்லியோன்னு தோணுச்சுங்க. அப்போ தான் எல்லாம் சொன்னாங்க, முட்டையோட ஓடை வந்து உடச்சி போட்டால் கால்சியம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போதைக்கு மேலே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 120-130 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. வீட்டில் நான், என்னுடைய மனைவி, குழந்தைகள் மொத்தம் 3 பேருங்க. 3 பேருக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த காய்கறிகள் வீட்டு தோட்டத்தில் மேலேயே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோங்க. என்னோடய வீட்டிலே வளர்கிற காயை சாப்பிட்டு பழகிட்டுங்க. வெளியே மார்க்கெட்டில் போய் எந்த காய்கறியுமே வாங்கி சாப்பிட முடியறது இல்லைங்க. காரணம் என்னன்னாங்க, தக்காளியிலேருந்து எல்லாமே பொறிச்சு வச்சேன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குங்க. நம்ம கடையில் போனால் 1-2 நாள் ஆயிடுது வாடிடுதுங்க. இன்னொன்று மருந்தையும் நம்ம அடிக்கிறது இல்லைங்க. மருந்து அடிக்காதனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்குங்க. கீரைக்கத்தை வந்து வெளியே நம்ம வாங்கிட்டு வந்து சமைச்சோம்னா அந்த மருந்து வாசம் நல்லாவே வருங்க. ஆனால் இது நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுனால அந்த மருந்து வாசங்கள் எதுவும் கிடையாதுங்க. இன்னொன்று வெளியே வாங்குற காய்கறிகளை விட இங்கே நம்ம வீட்டில் கிளையிற காய்கறிகள் நல்லா பெருசாகவும் இருக்குது, சைஸ்லையும் பெருசாக இருக்குது, நல்லாவும் இருக்குங்க. அதுதான் ஒரு பெரிய எனக்கு ஆச்சரியமான விஷயங்க. வெளியே என்ன தான் மருந்து அடித்து வளர்த்திருந்தாலும் சின்ன சின்ன காய்கறியாக இருக்குங்க. வெண்டைக்காலம் ரொம்ப பெருசாக வருதுங்க, தக்காளி பெருசாக வருதுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இந்த நாட்டு காய்கறிகள் தான் போடுறதுனால அந்த காரம் எல்லாமே அந்த தக்காளினா புளிப்பு அதிகமாக இருக்குங்க, அதுக்கான டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. ஸோ பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு நாள் வந்து சாப்பிட்டாலும் அவங்க அடுத்தது திருப்பி கேட்கறது இல்லை, எங்களுக்கும் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறது தாங்க. அதனால் வெளியே சாப்பிட்றதுக்கும் இங்கே நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குங்க. நாமளே செடி வச்சுங்க, நாமளே வளர்த்தி சாப்பிட்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க.
அதாவது சுவையும் அதிகமாக இருக்குது, ஷெல்ஃப் லைஃபும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா?
இதில் அதே மாதிரிங்க கீரைகள் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு சீக்கிரம் வந்துடுதுங்க. ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த ரேஞ்சிலே கீரைகள்லாம் வந்துடுதுங்க, ரொம்ப ஈஸியாக உடச்சிக்க முடியுது. வெளியே வாங்குற எல்லா கீரைகளுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதிரி கஜகஜன் ஆயிடுதுங்க, எல்லாம் புளி வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்குங்க, வாடி போயிடுதுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா வாங்கிக்கிறோங்க. காலையில் எந்திரிச்சு வந்து கடைக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. காலையில் எந்திரிச்சு மேலே போகிறோம், ஒரு கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்க. தண்ணி மட்டும் விட்டாவே போதுங்க. வாரத்தில் ஒரு நாள் சண்டே நாங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ நான் மிஸ்ஸஸ் எல்லாம் ரெண்டு பேர் சேர்ந்து மேலே போவாங்க. ஏதாவது தேவையில்லாத செடிகள் பிடிங்கிட்டு அடுத்த விதைகள் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாவே போதுங்க. மற்றபடி அதுவே நல்லா வளர்ந்துக்குதுங்க, பெரிய மெயின்டெனன்ஸ் வேணுங்கிற அவசியமும் இல்லைங்க.
இந்த வீட்டுத்தோட்டம் மாடித்தோட்டம் அமைக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இருக்குது இல்லைங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா உங்களோட குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது? ஏன்னா குழந்தைய இன்வால்வ் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம், அதை சொல்லுங்கள்.
குழந்தைக்கு இப்போ ஒரு வருஷம் தான் ஆக போதும், ஒரு வருஷமே ஆகலைங்க. இருந்தாலுமே மேலே போகிறப்ப எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சிடுறதுங்க. ஸோ அது மண்ணை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. நான் கல்யாணம் ஆகி வரப்போ என்னுடைய வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து தோட்டம் அமைக்கிறத பற்றியெல்லாம் பெருசாக ஐடியா கிடையாதுங்க, இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுங்க. மண்ணையும் தொடமாட்டாங்க, ஆரம்பத்தில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு கூட தொடுவாங்க. இப்போ வந்து ரொம்ப பழகிட்டாங்க. நாம் இல்லை ஒரு வாரம் எங்கேயும் வெளியூர் போயிட்டோம்னா கூட அவங்களே பார்த்துக்கிறாங்க எல்லா விஷயம். நம்மளோட இன்ட்ரெஸ்டடாக எங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி வெண்டைக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது, நான் நாலு வெண்டைக்கு அறுத்தேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க. இன்னொன்று குழந்தைங்களும் ஜாலியாக அங்கே போய் இப்போ என் குழந்தைக்கு வந்து எல்லா காய்கறிகளும் ஓரளவுக்கு தெரியுங்க, பேச தெரியலனாலும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. மண்ணில் விளையாடுதுங்க. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் மண்ணில் விளையாடுறதே ரொம்ப கம்மிங்க. என் குழந்தை இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிறப்பங்க தானே அதுவே காய்கறிகள் நட தெரிஞ்சிருங்க, எந்த காய்கறிகளை பறிக்கணும்னு தெரிஞ்சிருங்க. ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. காலையில் போனோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷங்க. முன்னாடிலாம் வாக்கிங் போயிட்டு இருந்தோங்க, இப்போ வாக்கிங் போக வேண்டியது இல்லைங்க. மேலே போனோன்னா மேலேயே தண்ணி ஊற்றுறது, அந்த வேலை இந்த வேலைன்னு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் ஒர்க் இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமான உடம்பெல்லாங்க, வேலை செய்ய 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 மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாங்க.
ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுட்ருக்குறீங்க. அதாவது டாக்டர்ஸ்கிட்ட கேட்டால் குழந்தைகளை வந்து மண்ணில் விளையாட விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. தாத்தா பாட்டிகிட்ட கேட்டால் மண்ணிலையும் விளையாடணும், கல்லையும் மண்ணையும் சாப்பிட்டு வளரணும் அப்படிம்பாங்க. இப்போ உங்கள் குழந்தை வந்து தோட்டத்தை பார்த்து வளர்றதுனால பின்னால் வந்து ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து சிஸ்டம் முன்னால் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு நல்ல வந்து பழக்கத்தை வந்து அவனுக்கு பழகி கொடுத்துட்ருக்குறீங்க. சரி, இது தவிர வந்து வேறு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த ஆர்கானிக் டெரஸ் கார்டன்ஸுங்கிறதுங்க சிட்டியில் இருக்க எல்லாருமே யார் கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த க்ரோ பேக்ஸ் நம்ம கொடுக்குறாங்க, அந்த சாயில் மிக்ஸ் பண்ணி நாம் கொடுக்குறாங்க, விதைகள் நாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, க்ரீன் ஹவுஸ் ஃபார்மேட் போட்டு கொடுக்குறாங்க. பூச்சிகள் வராதுங்க, செடி சீக்கிரம் வளருங்க, வெயிலிருந்து காப்பாற்றுங்க. ஸோ அதுக்கு அந்த க்ரீன் ஹவுசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் பயோப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிஸ்னஸ்ங்க. ஸோ வாரத்தில் ஏழு நாளில் வந்து ஒரு நாள் வீட்டுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டாலுங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பிஸ்னஸ் ஃபோட்டோகிராஃபினாலுமே கார்டனிங்கில் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க நமக்கு கூப்பிட்டாவே போதுங்க. ஸோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம அவங்களுக்கு அதை அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணித்தரங்க. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கான வெஜிடபிள்ஸை வந்து அவங்க மாடியிலையோ அல்லது கீழே இருக்க இடத்துலையோ அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் முக்கியமான நோக்கங்க நமக்கு.
க்ரோ பேக் அப்படிங்கும்போது சில பேருக்கு அதை பற்றி தெரியும், அதிலே வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்களேன்.
க்ரோ பேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு விதமான க்ரோ பேக்ஸ் கொடுக்குறோங்க. அந்த க்ரோ பேக்ஸில் வந்து ஒன்று வந்து பாலித்தீன் மெட்டீரியல் மாதிரி இருக்குங்க. சிலர் வந்து பாலித்தீன் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு தார்பாலின் மெட்டீரியலில் கொடுக்குறோங்க. ஸோ இதில் வந்து மண்ணுங்க, முக்கியமாக காயர் பித்துங்க, கொஞ்சம் மணலுங்க, அதோட சேர்த்து மண்புழு உரங்க, இதெல்லாம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க நம்ம போட்டு நாலஞ்சு நாள் வச்சிடுறோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த தொட்டியில் போட்டுங்க. முக்கியமாக வந்து சில செடிகள் தக்காளிங்க, மிளகா அந்த மாதிரி செடிகள், கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லாமே நாற்று விட்டு அந்த நாற்றை எடுத்து நடுறோங்க. இது எல்லாமே ஒரு மூணு மாதத்தில் காய் வர ஆரம்பிச்சிருங்க. மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் காய் வருங்க. தக்காளி, மிளகாங்க, கத்திரிக்காய் அந்த மாதிரி வெண்டைக்காய் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்க. மூணு மாதத்துக்கு அப்புறம் காய் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் காய் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறோங்க. இதே கீரை வகைகள் எல்லாமே சில கீரைகள்லாம் ஒடிச்சு விட்டிங்கன்னா வந்துருங்க, அது எல்லாமே அந்த 25-30 நாளுங்க. விதை போடுறதுமே ஒரு 30 நாள் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம எல்லா காய்கறிகளையும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க மாடியிலையோ அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துலையோ வந்து கார்டன்ஸ் போடணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னாங்க, மண்ணிலேயே வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. இந்த க்ரோ பேக்ஸில் வச்சுக்கலாங்க. அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு வேர் வந்து அந்த க்ரோ பேக்ஸ்க்குள்ளேயே போகுங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம க்ரோ பேக்ஸ் கொடுக்குறோங்க. ஸோ எல்லா செடிகளுடைய வேரும் அக்காமடேட் பண்ணுற அளவுக்குங்க. இப்போ கொடி வகைகள்லாம் போகணும், பாவக்காய் பீர்க்கங்காய் பொடலங்காய்லாம் போகணுன்னா அதுலேயும் சைஸ் பெருசாக போடணுங்க. அப்போ தான் அந்த கொடி வேர் பிடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், நல்லா படறதுக்கான இடங்கள் வேணுங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப ஈஸியாக இருக்குங்க. இன்றைக்கி இருக்கிறதுல வந்து நம்ம வந்து கொய்யாக்காய் மாதுளைங்க அந்த போன்சாயின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போன்சாய் பண்ணி ஒரு பெரிய தொட்டிலேயே போட்டு நம்ம வளர்த்துலாங்க. அதிக அளவுக்கு காய்கள் இல்லைனாலும் சின்ன அளவுக்காவது காய்கள் வருங்க. ஸோ அப்படிங்கிறப்ப காய்கறி செடிகள் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தாங்க.
க்ரோ பேக்ஸில் வந்து பாலித்தீன் ஒன்று சொன்னீங்க, டார்பாலின் ஒன்று சொன்னீங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்?
அந்த பாலித்தீன் அப்படிங்கிறதுங்க வெளி சைடு வந்து ஒயிட் கலரில் இருக்குங்க, உள்ளே வந்து பிளாக் கலரில் இருக்குங்க. அது நர்சரியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ரீசைக்கிள்டு பேப்பரில் பாலித்தீன் பேப்பரில் பண்ணியிருப்பாங்க, அது கொஞ்ச நாள் இத்து போயிடும், பிளாக்காக இருக்குங்க. இப்போ நாம் ஏன் வந்து வேறு மெட்டீரியலில் வெர்ஜன் மெட்டீரியலில் பண்ணுறோம் அப்படின்னாங்க, வெளியே ஒயிட் கலர் கொடுக்கறதுனாலங்க வெயில் அடித்தாலும் வெயில் வந்து அந்த பாலித்தீன் பேக்ஸ் அப்சர்வ் பண்ணாதுங்க. ஸோ உள்ளே இருக்க வேர் வந்து சின்ன சின்ன அந்த மைக்ரோ அந்த வேர் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அதுதான் ஒரு முக்கியமான ரீசனுங்க. ஆனால் இப்போ அந்த பாலி பேக்ஸை தூக்கு தூக்கம் என்ன பண்ணாங்க, ஒரு 4-5 தரக்கும் தூக்கி வச்சிங்கன்னா அது அந்த மேலே பிஞ்சு போயிடுங்க. ஸோ அந்த இதுக்காக வந்து தார்பாலின் மெட்டீரியல் தரங்க. இந்த லாரிக்கெல்லாம் மழை பெஞ்சால் மூடுறதுக்கான தார்பாலின் இருக்கு இல்லைங்கன்னா அதில் தைச்சு தரங்க, ரவுண்டாக பேக் தைக்கிறோங்க. அந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 வருஷம் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம வச்சு யூஸ் பண்ணலாங்க. இது ரெண்டுமே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. பாலி பேக் வந்து வேஸ்ட் ஆச்சுனாலும் நல்லா கிழிஞ்சு போச்சுனாலும் மண்ணெல்லாம் கொட்டிட்டு கழுவிட்டு நீங்கள் ரீசைக்கிளிங் கொடுத்தீங்கன்னா பழைய பிளாஸ்டிக் கடையில் வாங்கிக்குவாங்க, ரீசைக்கிள் பண்ணிக்கலாங்க. தார்பாலின் பேக் அவ்வளோ சீக்கிரம் இத்து போகாதுங்க, லைஃப் லாங் வருங்க, ஒரு 5-6 வருஷம் தாராளமாக வருங்க. அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம தூக்கி போட்டுடலாங்க. இதுதான் ரெண்டுக்கு இருக்கிற முக்கியமான வித்தியாசங்கள்ங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து செடி வெறும் மண் மட்டும் போட்டு வச்சோம்னா வந்து களிமண்லாம் போட்டால் கொல கொலனே ஆயிருங்க, செம்மண் போட்டால் சில சீக்கிரம் காஞ்சி போயிருங்க. அதெல்லாம் கண்டிஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா காயர் பித்து யூஸ் பண்ணுறேங்க. காயர் பித்துங்கிறது தேங்காய் நாரில் வரக்கூடிய அந்த கழிவுகள் தூள் தூளாக இருக்குங்க. தேங்காய் நாரை நம்ம அப்படியே போட்டால் அது நல்லா இருக்காதுங்க, அதனால தூள் தூளாக அது பிரிச்சிடணுங்க. பிரிச்சுட்டு மண்ணோட கலந்து போட்டுடலாங்க. வெர்மி கம்போஸ்ட் போடுறாங்க, மண்புழு போகிறோங்க. வெர்மி கம்போஸ்ட்டையும் சேர்த்து போடுறப்ப வெர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் வந்து காயர் பித்து இருக்கிறப்ப என்னென்னாங்க, தண்ணீரை நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க, நல்ல மண்ணை ஃப்ரீயாக வச்சுருக்குறோங்க. மண்புழு வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், மண்புழு தானாக உருவாயிருங்க அதுலேயேங்க. ஸோ மண்ணை ஓட்ட பண்ணி ஓட்ட பண்ணி செடிக்கு வேணுங்கிற காற்றை உள்ளே கொடுக்குங்க, வேருக்குள்ளே கொடுக்குங்க. இது எல்லாமே நம்ம வெளியிருந்து சோர்ஸ் பண்ணுறோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருந்து வரக்கூடிய வேஸ்ட்டுங்க, காய்கறி கட் பண்ணுற வேஸ்ட்டுங்க, சமைச்சு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற வேஸ்ட்டுங்க, அதை வச்சே நாம் வந்து ஈஸியாக உரம் தயாரிக்க முடியுங்க. அந்த உரத்தையே நம்ம மறுபடியும் செடிகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க.
வீட்டிலேருந்து வரக்கூடிய பயோ வேஸ்ட்டு அதை வந்து டீகம்போஸ் பண்ணுற வழிமுறைகளையும் சொல்லி கொடுக்குறீங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க, கிச்சன் கம்போஸ்ட்னு சொல்கிறோம் இல்லை பயோ கம்போஸ்ட்னு சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக வந்து குப்பைகள் வர்றதுன்னு அதிகம் பார்த்தா சமையலறையில் தான் வருங்க. காய்கறி வெட்டுறது வருங்க, இல்லை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேஸ்ட் வருங்க, இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம என்ன சொல்லணும், இதை கொண்டு போய் நம்ம வெளியே இருக்கிற குப்பைத்தொடையில் கொட்டினா அதுவும் கஜகஜன் ஆயிருங்க. ஸோ அதுக்கு பதில் என்ன சொல்கிறோம், பாட்ஸ் வச்சுருக்கோங்க, மண்பாண்டம் வச்சு பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து நீங்கள் டெய்லி வர கிச்சன் வேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கிட்டே வரலாங்க. போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரத்துலையோ இல்லை வீட்டில் இருக்க மரத்துலையோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து அந்த காஞ்ச இலைகளெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. போட்டு கொஞ்சம் தினமும் காலையில் அந்த குப்பையை போடுறீங்க, கொஞ்சம் காஞ்ச இலைகள்ங்க, ஒரு கைப்பிடி மண்ணுங்க. ஸோ இதை போட்டுகிட்டே ரெகுலராக போட்டுகிட்டே வந்தோம்னாங்க, 1-2 மாதம் ஆகிறப்பங்க இந்த அடியில் இருக்கிற குப்பைகள்லாம் நல்லா மக்கி இருக்குங்க. இந்த குப்பைகளை எடுத்து நாம் வந்து அப்படியே உரமாக போடலாங்க. இன்னும் நல்லபடியாக பண்ணணும்னா சாணி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சாணி இருந்தால் தினமும் கொஞ்சம் சாணி இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் சாணி போட்டால் இன்னும் மக்கிறதுக்கான ப்ராசஸ் சரியாக இருக்குங்க. பசு சாணம் போட்டால் நல்லா இருக்குங்க. இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது பக்கத்தில் ஆடு இருக்கா, அந்த ஆட்டு பண்ண வச்சுருக்காங்க, ஏதாவது ஆடு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம போட்டு அதையும் கம்போஸ்ட்டாக மாற்ற முடியுங்க. நம்ம கம்பெனியில் வந்து முக்கியமாக பிளான்டேஷன் பண்ணுறோங்க. அதிக அளவில் வந்து நிறைய இடம் வச்சுருக்கிறவங்களுக்கு மரங்கள் நட்டு கொடுக்குறோங்க. ஸோ அது இப்போ வந்து டிஎன்பிஎல்ல வேணும்னாலும் அந்த மரங்கள் வந்து நம்ம 3-4 வருஷத்துக்கு அப்புறம் மரம் நல்லா பெருசானதுக்கப்புறம் வெட்டி இந்த காகிதம் தயாரிக்கிறதுக்காக கொடுத்துட்லாங்க. மூங்கில்ங்க, சவுக்கு மரங்கள்ங்க, யூக்லிப்டஸ் மரங்கள்ங்க, இந்த மாதிரி மரங்களை நாம் வந்து பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறோங்க. அது இல்லாமல் வந்து பாலி ஹவுசஸ் பண்ணி கொடுக்குறேங்க. இந்த நர்சரிக்கு வேணுங்கிற பாலி ஹவுசஸ்ங்க, இல்லை நம்ம வீட்லேயே லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும்னா அந்த மாதிரி பாலி ஹவுசஸ் பண்ணி கொடுக்குறாங்க, க்ரீன் ஹவுசஸ் பண்ணி கொடுக்குறாங்க, வெயிலிருந்து செடிகளை காப்பாற்றுறதுக்கு, பூச்சியிலேருந்து காப்பாற்றுறதுக்குங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
மரங்கள்லாம் எந்த இடத்துல வளர்க்குறீங்க, யார் உங்களுக்கு அந்த கண்ணுகள்லாம் கொடுக்குறது, யார் டிஎன்பிஎல்ஏ கொடுக்குறாங்களா, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
மரங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த வெள்ளாமை இல்லாத விளைச்சல் இல்லாத நிலங்கள் இல்லைங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு வெள்ளாமை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்கிறப்ப நாம் இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணுறோங்க. டிஎன்பிஎல்லையே நம்ம வந்து பணம் கட்டி ரொம்ப கம்மியான விலைகளில் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கே அவங்க வந்து நாற்றுகள் கொடுக்குறாங்க. ஸோ டிஎன்பிஎல்லேருந்து நாற்றுகள் வாங்கிங்க, நாம் அவங்களுக்கு நட்டு மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோங்க. 4 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஈல்டு வந்ததுக்கப்புறங்க வெட்டி டிஎன்பிஎல்கே அவங்க கஸ்டமர் கொடுத்துர்லாங்க, ஃபார்மர்ஸ் கொடுத்துர்லாங்க. கொடுத்துட்டு அவங்க கேஷ் வாங்கிக்கலாம், டன் எவ்வளவோ அப்படிங்கிறத அந்தந்த டைமில் நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்க அவங்ககிட்ட இருந்து கேஷ் வாங்கிக்கலாம். நாம் அந்த மெயின்டெனன்ஸ்க்கு பிளான்டேஷனுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணி நம்ம அவங்கள்ட்ட கேஷ் வாங்கிக்கிறோங்க.
சரி, நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
நான் படிக்கிறப்பிலிருந்தே முதல்ல வந்து பூச்செடிகள் மேலே இன்ட்ரெஸ்ட்டுங்க. நல்ல பூ வரும், அடுத்த நாள் அந்த பூ காஞ்சி போயிருங்க. ஸோ இதெல்லாம் ஏதாவது எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேங்க. அப்புறம் அதில் ஃபோட்டோஸ் ரொம்ப நல்ல ஃபோட்டோஸ்லாம் வர எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ ஒரு வகை ஒரு நாள் மழை பெய்கிறப்ப நல்ல மழை பெஞ்சது, பயங்கரமான ஈசலுங்க. ஸோ அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்த ரெண்டு ஸ்கூல் பசங்க சைக்கிளில் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோங்க. அந்த ஃபோட்டோ இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் ஆகி நேஷ்னல் லெவலில் ஒரு அவார்டும் வாங்கியிருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி எனக்கே தெரிஞ்சது ஃபோட்டோகிராஃபியில் நம்ம ஏதோ ரொம்ப நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ங்க. அதுக்கப்புறம் பாம்பே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியில் போய் ஒரு டிப்ளமோ டிகிரி முடிச்சுட்டுங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃபியை நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம், எம்பிஏ படிச்சிருந்தாலும் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணால் நம்ம ரொம்ப நல்லபடியாக வரலாம் அப்படின்ட்டுங்க ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸே கன்டினியூ பண்ண ஆரம்பித்தேங்க. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு பண்ணுறவங்க, நிறைய திருமணங்களுக்கு பண்ணுறவங்க, இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபைல்.
சரி, இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு பயிற்சியை மேற்கொண்டதாக சொன்னீங்க, என்ன பயிற்சி, அதை பற்றி சொல்லுங்கள்.
தேனீ வளர்ப்புக்கான பயிற்சி வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இப்போ ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அதாவது என்னென்னாங்க, நமக்கு பக்கத்தில் இருக்க மரங்கள் செடி கொடிகளில் இருக்கிற பூக்கள் எப்பயும் வர்றது போகிறது உண்டுங்க. சரி, நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பேங்க, நாமளே தேன் வளர்க்கக்கூடாது, வெளியே வந்து நல்ல தேன் கிடைக்கிறது இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாமளே வந்து தேனீக்களை வாங்கி வளர்த்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதனால சரி இங்கே ட்ரைனிங் இருக்குதுன்னு சொன்னதுனால வந்திருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னென்னாங்க, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுங்க, தேனீ வளர்த்துறதுனால நமக்கு தேன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணணும் அப்படின்னாங்க, அதிகமான ஈல்டும் கிடைக்குது, மகரந்த சேர்க்கைக்கு வந்து தேனீகள் ரொம்ப உதவுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. இப்போ 2 பாக்ஸஸ் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வீட்டுக்கு வீடுங்கிற தேனை நாமளே எடுத்து நல்ல தேனாக ஃப்ரெஷ்ஷாக நாமளே யூஸ் பண்ணிக்க முடியுங்க.
எந்த வகை தேனியை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
தேனியில் பொட்டிகளில் வளர்க்குறது 2 விதமாக சொல்கிறாங்க. இட்டாலியன் வெரைட்டின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று இந்தியன் பீஸுங்க. அந்த இந்தியன் பீஸுங்கிறது தான் நான் வளர்த்துறேங்க. காரணம் என்னென்னா, இட்டாலியன் பீஸுங்கிறது 3 மடங்கு சைஸில் பெருசுங்க, அதிகமான தேனை எடுக்குங்க. ஆனால் வந்து தேனீக்களுக்கு வந்து பூக்கள் அதிகமாக வேணுங்க. பூக்களில் இருந்து தான் தேனையும் மகரந்தத்தையும் எடுத்து கொண்டு வந்து அது சேமிக்கிறதுங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து டவுனில் வந்து செடிகள் இல்லை, மரங்கள் இல்லை, பூக்கள் அதிகம் இல்லைங்கிறதுனால இந்திய தேனீக்கள் வளர்த்துறேங்க. இந்திய தேனீக்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக பூக்கள் இருந்தால் கூட அது போய் எடுத்துக்கிட்டு வந்துடுதுங்க. இன்னொன்றுங்க, அந்த தேனீக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க, தேனீக்கள் வந்து அதிகம் நம்மளை கொட்டுறதில்லை, நம்மளை தொந்தரவு பண்ணுறது இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக தான் வளர்க்க முடியுது. நம்ம கையில் எடுக்கலாம் பார்க்கலாம், நம்ம கை மேலே ஊறும், அதிகம் கொட்டுறது இல்லைங்க, அதனால ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியுதுங்க.
சரி, இப்போ நீங்கள் வீட்டு தோட்டம் அமைச்சிக்கிறதுனால அங்கே தான் பெட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ உங்களுக்கு இந்த ஈல்டு எத்தனை நாளைக்கு ஒருக்க கிடைக்கும், அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
அது இப்போ நான் இப்போ வச்சு ஒரு மாதம் ஆக போகுதுங்க, இந்த தேனி பெட்டி வச்சுங்க. அதில் வந்து என்னென்னா, மகரந்த சேர்க்கை அதிகமாக நடக்கிறதுனால இப்போ அந்த தெரியுது அந்த தக்காளி அதிலலாம் வந்து இந்த பிஞ்சுகள் அதிகமாக முன்னாடி வர்றதை விட இப்போ கொஞ்சம் சேர்த்தி அதிகமாக வருதுங்க. ஸோ அந்த வகையில் ஈல்டு நமக்கு அதிகமாக வரப்போ ஒரு வகையில் சந்தோஷங்க. கூடவே வந்து தேனும் வந்துடுதுங்க, மருந்தடிக்கிறது கிடையாதுங்க. ஸோ ஆர்கானிக்காக நல்லபடியாக வந்து காய்கறிகளும் வந்துடுது, தேனும் வந்துடுதுங்க.
ஆக ஒரே கல்ல 2 மாங்காய் இல்லைங்களா?
கண்டிப்பாங்க.
சரி, உங்கள் ஃப்யூச்சர் பிளான் என்ன, பிஸ்னஸை இன்னும் எப்படி விரிவுபடுத்தலான் இருக்கிறீங்க? ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, அப்புறம் டிஎன்பிஎல்க்கு வந்து மரங்கள் சப்ளை பண்ணுறீங்க, வீட்டு தோட்டம், இப்போ பீ கீப்பிங், வேறு என்னெல்லாம் பண்ணணும்னு இருக்கிறீங்க சொல்லுங்கள்.
இன்றைக்கி வந்து சொசைட்டியில் என்னெல்லாம் அழியுதோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கிற விஷயம் ரொம்பவே மறந்து போச்சுங்க. ஸோ நமக்கான காய்கறிகளை நாமளே வளர்த்துக்கிறாங்கிற சிஸ்டம்ங்க. கோயம்புத்தூரில் முடிஞ்ச வரைக்கும் அந்த வரக்கூடிய அந்த 1 வருஷத்துக்குள்ளே 2013 முடியறதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் 1500 பேர் ஆகுதுங்க. நம்மளால் வந்து அவங்க வீட்டு மாடியிலையோ பக்கத்தில் இருக்க இடத்துலையோங்க மருந்தடிக்காத காய்கறிகளை அவங்களே விளைய வச்சு அவங்களே வந்து அவங்க கிச்சனுக்கு வேணுங்கிறத க்ரோ பண்ணிக்கலாங்கிற கான்செப்டில் போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட 200 பேர் பக்கத்தில், 180 பேர் பக்கத்தில் நெருங்கிட்டேங்க. மீதி இருக்கிற மக்களையும் கன்வெர்ட் பண்ணுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி நீங்களே வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அந்த ஒரு புரட்சியை கொண்டு வரலாங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளுடைய முக்கியமான இந்த வருஷத்துக்கான டார்கெட்டுங்க. இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள் இல்லைங்க, எல்லா ஃபார்மர்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் அதிகமான மருந்துகள் யூஸ் பண்ணாமங்க ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸை வந்து க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட்டுங்க. அதான் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ங்க.
எப்படி இந்த கேம்பெயின் எப்படி ஆரம்பிக்கலான் இருக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
முதல்ல என்னன்னாங்க, கஸ்டமர்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் அவங்க ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தான் வேணும்னு சொல்கிறப்ப தானாக வந்து விவசாயிகளும் மாறிடுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் அந்த இயற்கை வேளாண்மையோடைய முக்கியத்துவங்க, அந்த மருந்தடிக்காத காய்கறிகள்னால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. இது கொஞ்ச நாள் ஆக 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 என்னன்னாங்க, எந்த ஒரு கடைக்கு போனாலும் இல்லைங்க மருந்தடிக்காத காய்கறிகள் இருக்கான்னு அவங்க கேட்குறப்ப தானாக வந்து விவசாயிகளும் மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க.
சரி, இப்போ இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் என்னவாக இருக்கும்?
நிறையா இல்லத்தரசிகள் வந்து எங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறது இல்லைங்க, சீரியல் பார்க்குறோம், எங்களுக்கு அதுதான் டைம் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை தாண்டிங்க ஹெல்த்தியான டைம் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க, கார்டன் பண்ணலாங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன இடத்துல ஒரு ரெண்டு அடி இருந்தாலும் நாலு செடி வைங்கன்னு சொல்லுவாங்க, நாலு மிளகா செடியாவது வைங்க உங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிங்க, அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களே வளர்த்துறப்பங்க, ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க வேண்டியது இல்லைங்க, வெளியே போகலாம், என்ன வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம், டெய்லி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க. ஆனால் இன்றைக்கி தக்காளி பெருசாகிருச்சாட்டிருக்கு, இன்றைக்கி இதில் செடியில் பூ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குங்க. ஸோ தேவையில்லாத சீரியல் பார்க்குறது அந்த மாதிரி அன்ப்ரொடக்டிவான டைமை வந்து ப்ரொடக்டிவான டைமாக மாற்றலாங்க. ஸோ அதனால் வந்து முக்கியமாக லேடிஸ் தான் வந்து இந்த ப்ராஜெக்டில் அதிகமான கேர் எடுத்துக்க முடியுங்க, அவங்க தான் வீட்லேயே இருக்காங்க, முக்கியமான தேவையும் அவங்களுக்கு தான் நான் சொல்லுவேங்க.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அன்ப்ரொடக்டிவ் டைம் பாஸை வந்து ப்ரொடக்டிவாக பண்ணலாம். ஹெல்த்தி டைம் பாஸ் மட்டும் இல்லை இது, ஹெல்த்தி மைண்ட், ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி ஃபுட்டு இல்லைங்களா? நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. உங்களுடைய கனவுகள் யாவும் நனவாக நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வணக்கம்.
நன்றிங்க.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி எவ்வளவு பயனுள்ள குறிப்புகளை தந்தாங்க கனகராஜ் அவங்க இல்லைங்களா?
உடன் உரையாடியவர் என் கோமா.
அதாவது வீட்டு தோட்டம் அமைக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை மேம்படுது, நாம விளைவித்த காய்கறிகளை நாமே அன்னன்னைக்கு பறிச்சு சாப்பிடும்போது அதனோட சுவையும் ஆரோக்கியமும் தனி அப்படின்னு சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்களா? இது மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா எங்களுக்கு உடனே தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04222431055. நம்ம நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் அன்றாடம் பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் கேட்க வசதியாக